சாண்டில்யன் அவர்களின் கடல் வேந்தன் இரண்டாம் அத்தியாயம் அத்தாட்சி. எந்த கொள்ளைக்காரனை பிடிக்க திட்டம் போட்டு அதற்காக புலனறிய சஞ்சயினோடு சமுத்திரக்கரைக்கு கிளம்பினாரோ, அந்த கொள்ளைக்காரன் தானே வலுவாக தம்மிடம் வந்ததை எண்ணியதால் அதிர்ச்சியில் அடிமையாக விளங்கினார் அமைச்சர் அழும்பில்வேள். அவர் அதிர்ச்சியை விட பன்மடங்கு அதிக அதிர்ச்சியை அடைந்த சேரதூதனான சஞ்சயன், வருபவன் உண்மையாக கடல்வேந்தன் தானா அல்லது தங்களை ஏமாற்ற அவன் அனுப்பிய ஏதாவது ஒரு போலியா என்ற சந்தேகத்தில் ஈடுபட்டாலும் ஏதும் செய்ய இயலாதவனாய் சிலையென்று நின்றுவிட்டான் பல வினாடிகள். இத்தனைக்கும் அமைச்சரின் மகளான நிலக்கள்ளி மட்டும் எந்தவித அதிர்ச்சிக்கோ அச்சத்துக்கோ ஆளாகாமல் வந்தவனை எடை போடுவதில் முனைந்து அவன் மீது தனது அழகிய பெருவிழிகளை காட்டினாள். கடல் வேந்தன் என்று தன்னை அறிவித்துவிட்டு உப்பரிகை அறையின் வாயிலை தாண்டி நடந்து வந்த அந்த மனிதன் எந்தவித சலனத்தையும் முகத்தில் காட்டாமலும் நடையில் சிறிதும் தளர்ச்சியை காட்டாமலும் சொந்த வீட்டில் நுழைபவன் போல உள்ளே நடந்து வந்தான். அவனை ஊன்றி கவனித்த நிலக்கள்ளி, அவன் நடையில் ஒரு தினமும் படை வீரர் அணிவகுப்பு நடை போல் ஒரு சீரும் இருப்பதையும், அவன் நடைக்கு தகுந்தபடி அவன் குறுகிய இடை லேசாக நெளிந்ததையும் பார்த்தாள். அவன் இடை பெண்களின் இடையை போல் சிறுத்திருந்தாலும் நடையில் பெண்மை ஏதும் இல்லை என்பதையும், அவன் நடை ஆண்மை மிக்கதாயிருந்ததையும், பாதங்கள் மிக உறுதியாக தரையில் ஊன்றியதையும் பார்த்து பெரிய வீரன் ஒருவன் தங்கள் இல்லத்துள் நுழைந்து விட்டதை உணர்ந்து கொண்டாள். அவன் இடைக்கு மேலே தெரிந்த நெடிய உருவத்தின் மார்பு பகுதி அதிக பருமன் இல்லாவிட்டாலும் இழைத்த நிலையிலும் எஃகு போல் கடினமாக இருந்ததையும், சற்றே நீண்டுவிட்ட கழுத்தின் மீதிருந்த தலையும் அதிக வலுவை காட்டியதையும் கண்டு அந்த மனிதனிடம் தனது தந்தையும் சஞ்சயனும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியத்தையும் உணர்ந்தாள். இத்தனைக்கும் அந்த மனிதன் முகத்தில் அழகு என்பது அணுவளவும் இல்லை என்பதோடு அது விகாரத்துக்கு ஓர் எடுத்துக்காட்டு என்பதையும் கவனித்தாள். முகத்தில் இரண்டு மூன்று இடங்களில் கோடுகளாக மடிந்திருந்த சதையும் தடித்த உதடுகளில் காணப்பட்ட குரூரமும் அவன் இதயமற்றவன் என்பதற்கு சான்றாக இருந்ததையும் பார்த்த மந்திரி மகள் அவன் குரூரத்தின் சொரூபம் என்று தீர்மானித்தாள். அவன் முகத்தின் பொது தோற்றத்தில் இருந்து அவன் வாலிபன் அல்லவென்றும் 45 வயதை தாண்டியிருக்க வேண்டும் என்றும் முடிவுக்கு வந்த நிலக்கள்ளி அவன் கண்களின் கூர்மையையும் அவற்றில் பளிச்சிட்ட கடுமையையும் கண்டு அவன் எந்த பஞ்சமா பாதகத்துக்கும் அஞ்ச மாட்டான் என்று நினைக்கவே செய்தாள். அவன் புருவங்களும் கன்னிமைகளும் வலிய கருத்த உதடுகளின் மீதிருந்த மீசையும் செம்பட்டை நிறமாக இருந்ததையும், அதிகமாக முளைக்காமல் கத்தரித்து விடப்பட்டிருந்த தலைக்குழலில் செம்பட்டையோடு சிறிது நரையும் தலை காட்டியதையும் கவனித்து ஏற்கனவே இருந்த கொடுமை தோற்றத்தை அவை அதிகப்படுத்தியதையும் உணர்ந்தாலும் நிலக்கள்ளி வெறுப்பை காட்டிக்கொள்ளவில்லை. அவன் வந்ததும் அவன் உட்கார ஒரு மஞ்சத்தை சிறிது இழுத்து போட்டாள். அமைச்சரும் சஞ்சயனும் திக் பிரமை அடைந்தபடியால் அவர்கள் ஏதும் பேசவில்லை. கடல் வேந்தன் என்று சொல்லி கொண்டு வந்தவனின் கொடுமை முகத்தை பார்த்து அமைச்சர் சிறிது அச்சமடைந்தாலும் அதை வெளிக்காட்டவில்லை. பல இடங்களுக்கு தூது சென்ற பல பாயங்களை சந்தித்திருந்த சஞ்சயன் திக் பிரமை அடைந்தாலும் அச்சத்தை அடையாததால் வந்தவன் யாராக இருக்கும் என்ற ஆராய்ச்சியில் இறங்கினான். அவர்கள் மூவருடைய மனநிலையையும் வந்தவன் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். நிலக்கள்ளி இழுத்துவிட்ட மஞ்சத்தில் உட்கார முன்பு அமைச்சருக்கு தலைவணங்கிய அந்த மனிதன்,
தாங்கள் நிற்கும் போது நான் உட்காருவது நாகரிகம் அல்ல என்று கூறினான்.
அவன் நாகரிகத்தை பற்றி பேசியது அமைச்சர் பெருமானுக்கு மிக விசித்திரமாகவே இருந்தது.
வேந்தன் முன்பு அமைச்சர் நிற்பதுதான் பண்பாடு என்று மெதுவாக தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு பேசினார்.
அந்த மனிதன் தனது சிவந்த இமைகளை மேலே தூக்கினான் ஒரு முறை. பிறகு நகைத்து விட்டு சொன்னான்,
அது நிலவேந்தர் நாகரிகம், கடலின் வழி வேறு, அங்கு சகலமும் சமம். நிலத்தின் பாகுபாடுகளை வித்தியாசங்களை நீர் அழித்து விடுகிறது
என்று சொல்லிவிட்டு உட்காரவும் செய்த அந்த மனிதன் தனது கால்களை நன்றாக நீட்டிக்கொண்டு இடைக்கட்சியை சிறிது திருப்பி அதிலிருந்த வாளை தனக்கு முன்னால் கொண்டு வந்து அதன் பிடியை இரு கைகளாலும் பிடித்த வண்ணம்,
நமது நாட்டில் பெண்களுக்கு புத்தியும் அதிகம் பண்பாடும் அதிகம்
என்று கூறிவிட்டு,
அமைச்சர் மகளே, உட்கார ஆசனம் அளித்ததற்கு நன்றி
என்று நிலக்கள்ளியை நோக்கி தலையையும் தாழ்த்தினான். நிலக்கள்ளி தமது மகள் என்பது அவனுக்கு எப்படி தெரியும் என்று திகைத்த அமைச்சர் அவனுக்கு மேலும் என்ன தெரியும் என்பதை அறிய சஞ்சயனை காட்டி இவர் என்று தொடங்கினார். அவர் தொடங்கிய வாசகத்தை கடல்வேந்தனை முடித்தான்.
சஞ்சயன் சேர மன்னனின் இரு தூதுவர்களில் ஒருவர்
என்று இவள் என்று மகளை காட்டினார் அமைச்சர்.
நிலக்கள்ளி தங்கள் இரண்டாவது மகள். அறிவில் நிகரற்றவள், பரணரிடம் தமிழ் பயின்றவள், கவிதை இயற்றும் வலுவுடையவள்
என்று சொற்களை உதிர்த்தான் அந்த மனிதன். அமைச்சர் முகத்தில் வியப்பும் பயமும் ஒருங்கே விரிந்தன.
இவளை முன்பே உங்களுக்கு தெரியுமா என்று வினவினார் உணர்ச்சி மிகுந்த குரலில்.
இவள் பெயர் சேர நாட்டில் பிரசித்தி. இவளை பார்க்காதவரும் பார்த்து பிரமிக்காதவரும் வெகு சிலர். இவளை நீங்கள் அதிகமாக வெளியில் உலாவ விடுவதில்லை என்று கேள்வி. ஆனால் அமைச்சரே, சந்திரனை சிறை செய்ய முடியுமா
என்று வினவினான் அந்த மனிதன். இதை கேட்டதும் அமைச்சரின் வியப்பு அதிகப்பட்டது என்றால் சஞ்சயன் வியப்பு மிக அதிகமாயிற்று.
கடல்வேந்தரே என்று அழைத்தான் சஞ்சயன்.
என்ன தூதுவரே
என்று கடல்வேந்தன் வினவினான்.
நீர் கடல்வேந்தர் என்று சொல்கின்றீர்
என்று இழுத்தான் சஞ்சயன்.
ஆம்
திட்டமாக வந்தது பதில்.
அதற்கு அத்தாட்சி என்ன? மூன்றாவது மனிதன் ஏன் இந்த வேஷத்தை போடக்கூடாது
என்று வினவினார் சஞ்சயன். இதை கேட்டு சிறிதும் சஞ்சலப்படவில்லை கடல்வேந்தன்.
நியாயமான கேள்வி, அவசியமான கேள்வியும் கூட. இப்பொழுது நாடு இருக்கும் நிலையில் யாரும் எந்த பயிரும் வைத்துக் கொள்ளலாம். பெயர் மாற்றம், ஆள் மாற்றம், ஏமாற்றம் இதிலும் ஈடுபடலாம்
என்று சொன்ன கடல்வேந்தன் சஞ்சயனையும் அமைச்சரையும் நோக்குவதை கைவிட்டு எட்ட நின்று இந்த நாடகத்தை கவனித்துக் கொண்டிருந்த நிலக்கள்ளியை நோக்கி,
நிலக்கள்ளி இப்படி வா
என்று மிக சொந்தமாக அழைத்தான். அவள் அவனை நோக்கி நகரும் முன்பாக அமைச்சரை நகர்ந்தார்.
கடல்வேந்தரே, வயது வந்து ஒரு பெண்ணை நீர் அழைப்பது பண்பாட்டுக்கு உகந்ததல்ல. சொல்ல வேண்டியதை என்னிடம் சொல்லுங்கள்
என்று கூறிய வண்ணம் அவன் அறிய வந்தார். கத்தியை பிடித்திருந்த கடல்வேந்தன் கைகள் கத்தியின் அடியை லேசாக தரையில் தைத்தன.
அமைச்சரே, அருகில் வர வேண்டாம், உமது மகள் வரட்டும்
என்றான். அவன் குரல் தரையில் இரும்பை கீறிய சப்தம் போல காதில் விழுந்தது.
அவளிடம் சொல்லக்கூடியதை என்னிடம் சொன்னால் என்ன
என்று வினவினார் அமைச்சர். நிலக்கள்ளியின் முகத்தில் திடீரென்று ஏதோ சந்தேகம் தோன்றினாலும் அதை அவள் வெளிக்காட்டாமல் அவன் அருகே வரவே செய்தாள்.
கையை காட்டு பெண்ணே
என்றான் கடல்வேந்தன். அவள் தனது மலர் கைகள் இரண்டையும் பிரித்தாள். அதை சில வினாடிகள் உற்று நோக்கிய கடல்வேந்தன் தனது கச்சையில் இருந்து சிறு சீலை முடி போன்ற எடுத்து அதன் வாய்க்கயிற்றை அவிழ்த்து அதை தலைகீழாக பிடித்து அதில் இருந்து சில நாணயங்களை அவள் கையில் கொடுத்தான்.
சலசலவென்று உதிர்ந்த தங்க நாணயங்களை கண்டு பிரமித்த நிலக்கள்ளியை நோக்கி,
இவற்றில் ஒன்றை உன் தந்தையிடம் கொடு, மீதியை உனக்கு வைத்துக் கொள்
என்றான். விளக்குளியில் பளபளத்த நாணயங்களை எட்ட இருந்து பார்த்ததாலேயே பிரமிப்பின் எல்லையை எய்திய அமைச்சர் கடல்வேந்தன் சொற்படி மகள் கொடுத்த நாணயத்தை கையில் வாங்கி இருமுறை திருப்பி திருப்பி பார்த்ததும் விவரணத்துக்கு அப்பாற்பட்ட உணர்ச்சிகளில் சிக்கிக் கொண்டார்.
இனி சந்தேகம் இல்லை
என்று இறைந்து சொன்னார். அவர் குரல் லேசாக நடுங்கியது உணர்ச்சி பெருக்கால். அதுவரை வாழவிருந்த சஞ்சயன்
எது சந்தேகம் இல்லை என்று வினவினார்.
இவர் கடல்வேந்தன் என்பது நீ அத்தாட்சி கேட்டா? இதோ இருக்கிறது அத்தாட்சி
என்றார் அமைச்சர் கையில் இருந்த நாணயத்தை காட்டி.
அது எப்படி அத்தாட்சி என்று கேட்டார் சஞ்சயன்.
திருட்டு போன பெட்டிகளில் இருந்த நாணயங்களில் இது ஒன்று
என்றார் அமைச்சர்.
மற்றும் சில நிலக்கள்ளியின் மலர்கரங்களில் இருக்கின்றன
என்றான் கடல்வேந்தன். புரிந்து கொண்டதற்கு அறிகுறியாக தலையை அசைத்த அமைச்சர்,
கடல்வேந்தனே, கொள்ளையடித்த பெட்டிகள் இரண்டையும் கொடுத்துவிடு, உனக்கு அரசரிடம் மன்னிப்பு வாங்கி தருகிறேன்
என்று ஆசை காட்டினார். கடல்வேந்தன் குரூரமாக புன்னகை செய்து,
மன்னிப்பு யார் கேட்டது
என்றார். அமைச்சர் தாம் நின்ற இடத்தில் இருந்த சில அடிகள் நகர்ந்து,
உனக்கு வேண்டியது மன்னிப்பா சிறையா?
சிந்தித்து சொல் என்றார். இம்முறை அவர் குரல் திடமோடு ஒலித்தது.
இரண்டும் தேவையில்லை
என்று கடல்வேந்தன்.
ஓர் அனுமதி தேவை
என்றார். என்ன அனுமதி என்று கேட்டார் அமைச்சர்.
உமது மகளை அழைத்து சொல்ல அனுமதி
என்றான் கடல்வேந்தன். அதை கேட்டதும் சினத்தின் எல்லைக்கு சென்ற சேரன் அமைச்சர்,
யாரும் இங்கே, இவனை சிறை செய்யுங்கள்
என்று கூறி கைகளை தட்டினார் பலமாக. அடுத்த வினாடி அதிர்ச்சி அடைந்தார். காவலர் யாரும் தலை காட்டவில்லை.
ஏற்கனவே கடல்வேந்தனை உள்ளே விட்ட காவலனும் மறைந்தான். கடல்வேந்தன் நிதானமாக எழுந்து நின்றான்.
அமைச்சரே, உமது காவலர் உதவிக்கு வரும் நிலையில் இல்லை. ஆகையால் சொல்வதை கேளும். உமது மகளை அவள் நன்மையை முன்னிட்டு அழைத்து போகிறேன்
என்று கூறிவிட்டு, வா 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 நிலக்கள்ளி என்று அவளை அழைத்தான். அவள் வர இஷ்டப்படாததால் அவள் கையை பிடித்து சரசரவென்று இழுத்து கொண்டு செல்ல முயன்றான். அமைச்சரும் சஞ்சயனும் ஒரே சமயத்தில் தங்கள் வாட்களை உருவி அவளை தடுத்தனர். இரு வாட்களின் நுனிகளும் தன்னை நோக்கி மெல்ல வருவதைக் கண்ட கடல்வேந்தன் பெரிதாக நகைத்தான். ஒருமுறை அந்த நகைப்பை தொடர்ந்து அவன் வாள் மின்னல் வேகத்தில் எழுந்து இரு பக்கங்களிலும் சுழன்றது. அமைச்சர் வாளும் சஞ்சயன் வாளும் உப்பரிகை சாளர வழியாக வெளியே பறந்தன. அடுத்த வினாடி உப்பரிகை அரை விளக்கு அணைந்தது. எங்கும் அந்தகாரம் சூழ்ந்தது. அந்த இருட்டுக்குள் கண்கள் சரிப்படும் வரை பார்வையை இழந்த அமைச்சரும் சஞ்சயனும் நிதானித்தனர். கண்கள் சிறிது நிதானப்பட்டதும் சஞ்சயன் ஓடி இன்னொரு விளக்கோடு திரும்பி வந்தவன் திகைத்து நின்றான். அறையில் அமைச்சர் உட்பட யாரும் இல்லை. அவர்கள் மூவரும் போன சுவடும் தெரியவில்லை. ஆனால் கடல்வேந்தன் காட்டிய அத்தாட்சி, அதாவது பொன் நாணயம் ஒன்று மட்டும் தரையில் விழுந்து கிடந்தது. இந்த பாட்காஸ்டை உங்களுக்கு வழங்கிய நான் முருகன். உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் ஐடியின் மூலமாக தெரிவிங்க. மேலும் பல ஒலியோடை மற்றும் வானொலிகளை கேட்க சவுத் ரேடியோஸ் என்ற செயலியை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றி.